ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 93வது திருப்பாடல், முரண்பாடுகள். பெண்களுக்கு பருவந்தோறும் தோற்றத்தில் மாறுபாடு இருக்கும். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்று மாதர்களுக்கு 7 பருவங்களை சொல்வார்கள். இதில் பல மக்களை பெற்ற பெண்மணிகள் பல வகையில் தளர்ச்சி அடைவார்கள். அந்த தளர்ச்சி அவர்களுடைய அங்கங்களில் தெளிவாக தெரியும். இவை உலகில் உள்ள மாதர்களுக்கு இயல்பு. தெய்வமங்கையருக்கு இந்த தளர்ச்சி உண்டாவதில்லை. தெய்வமங்கையர்களுக்குள் நாயகியாக விளங்குகிறோள் அபிராமி அன்னை. அந்த பெருமாட்டியின் லாவண்யம் வேறு யாருக்கும் இல்லை. அவருடைய அங்கங்களின் வனப்பும் அத்தகையதுதான். காலத்தால் மாறாதது அம்பிகையின் அழகு. காலத்தின் சூடுகளை மனித உடலில் பார்க்கிறோம். ஆனால் அம்பிகை காலத்திற்கு அப்பாற்பட்டவள். காலத்தின் கோடுகள் அவளை அண்டுவதில்லை. என்றும் தளர்ச்சி அடையாத அங்கங்களை உடையவள் அபிராமி அன்னை. உலகத்தில் உள்ள பெண்களின் நிலையும் அம்பிகையின் நிலையும் ஒப்பிட்டு பார்த்தால் வியப்பாக இருக்கும். உலகியலுக்கு முரணாக தோன்றும். அவளை பற்றி சொல்லும் இயல்புகளே ஒன்றுக்கொன்று முரண்பாடாக தோன்றுகிறது. இது என்ன வேடிக்கை! சிரிப்புக்கு இடமானதல்லவா என்று நினைக்கும்படியாக அவை இருக்கும். இந்த நகைப்புக்குரிய இயல்புகளை அபிராமி பற்ற சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்வது நகையே என்று இந்த பாடலை தொடங்குகிறார். ஆலான் பாடல் முதல் வரியை நகையே இஃது என்று அமைக்கிறார். எதை சொல்கிறீர்கள் என்று நாம் கேட்கிறோம். அபிராமி பற்ற சொல்கிறார். அம்பிகை என்பதே தாய் என்ற பொருள் உடையது. அவள் எத்தனை பேருக்கு தாய் தெரியுமா? அவள் பிரம்மன் முதல் புழு வரைக்கும் உள்ள எல்லோருக்கும் தாய். ஆ பிரம்ம கீட ஜனனி என்பது அவள் திருநாமங்களில் ஒன்று. அநேக கோடி பிரம்மாண்டங்களையும் பெற்றவள் அவள். அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி என்றும் விஸ்வமாதா என்றும் லலிதா சகஸ்ராமத்தில் வரும் திருப்பெயர்கள் இதை விளக்குகிறது. அப்படி பல பல பெயர்களை பெற்ற பழையவளாகிய அவள் திருமார்பில் ஸ்தனங்கள் எப்படி இருக்கின்றன? தருணாம் புயமுலை தையல் நல்வாள் என்று அபிராமி பற்றிய முன்னர் சொல்லியிருக்கிறார். அவை தாமரை அரும்பு போல இருக்கின்றன. எல்லா உலகையும் உயிரையும் ஈன்ற தாய்க்கு எல்லோரையும் விட பழைய கிழவியாகிய பெருமாட்டிக்கு இப்படி அங்கம் அமைவது வேடிக்கையாக நகையாக இருக்கிறது அல்லவா? அதனால் பாடலின் இந்த வரியை நகையே இஃது, இந்த ஞாலம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை என்று அமைக்கிறார். இளம் பெண்களின் கண் சலனமடையும். அதற்கு மானுடைய கண்ணை ஓமை கூறுவது வழக்கம். முதிர்ச்சி பெற்ற மகளிர்களின் கண்ணில் அந்த சலனம் இராது. அம்பிகை மிக முதிர்ந்தவள். அவள் கண் அருள் முதிர்ச்சியை உடையது. அப்படியிருந்தும் அது மான் கண்ணை போல் இருக்கிறதாம். மிருகாட்சி என்பது லலிதாம்பிகையின் திருநாமங்களில் ஒன்று. முதிர்ந்த அன்னைக்கு சிறு பெண்ணை போல் கண் இருப்பது வியப்பல்லவா? இதுவும் நகைப்பதற்குரியதே என்கிறார் அபிராமிபட்டர். ஆலால் பாடலின் அடுத்து மானே முதுகன் என்று அமைக்கிறார். இவை போகட்டும். அம்பிகை ஈரும் முதலும் இல்லாதவள். தன்னை போற்றி வழிபடும் பக்தர்களையே பிறவி என்னும் கடலை கடக்கும்படி செய்கிறவள். அவளுக்கு முடிவு இல்லை, அப்படியே பிறவியும் இல்லை. ஆதலால் பாடல் அடுத்த வரியை முடிவில் அந்த வகையே பிறவியும் என்று அமைக்கிறார். யாருக்கு தோற்றம் உண்டோ அவருக்கு முடிவும் உண்டு. தோன்றியவர்கள் யாரும் அழிந்து போவார்கள். என்றும் அழியாமல் ஒருவர் இருப்பவர் என்றால் அவர் தோற்றம் இல்லாதவராகத்தான் இருக்க வேண்டும். அனாதியாகவே இருப்பார். அம்பிகைக்கு இறுதி உண்டா? அவள் நித்தியமாக உள்ளவள், அழிவற்றவள். ஆகவே அவளுக்கு பிறவி இருக்க நியாயமில்லை. முடிவு இல்லை என்றால் அந்த நியாயப்படியே பிறவியும் இல்லை என்று உறுதியாக சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு வேடிக்கை, அம்பிகை பிறந்தாளாம். முடிவில்லாதவள் எப்படி பிறக்க முடியும்? மலையரசன் மகளாக பிறந்தாள் என்று சொல்கிறார்களே, அது வம்பு அல்லவா? நாம் அடிக்கடி மலைமகள் பார்வதி என்று சொல்கிறோம். நாம் மட்டுமா கூறுகிறோம்? லலிதா சகஸ்ரநாமே அவளை அஜா என்றும் சொல்லிவிட்டு பார்வதி என்றும் சைலேந்திரதனையா என்றும் சொல்கிறதே, இது வம்பல்லவா? அதனால் பாடல் அடுத்த வரியை வம்பே மலைமகள் என்பது நாம் என்று அமைக்கிறார். சர்வ பிரபஞ்சத்தையும் ஈன்றவள் நம்பிக்கை என்பது சத்தியமானது. ஆனால் அவள் பலரை பெற்ற ஒரு தாய்க்குரிய தளர்ச்சியை அடையாதவள் என்பது முரணாக தோன்றுகிறது, நகைப்புக்கு இடமாக தெரிகிறது. இந்த முரண்பாடே அவளுடைய தெய்வத்தன்மையை காட்டுகிறது என்கிறார் அபிராமிபட்டர். அன்னையின் இயல்புகளையெல்லாம் ஆராய்ந்து அவற்றுக்கெல்லாம் பொருத்தமோ காரணமோ கண்டுபிடித்து அறிவது நம்மால் இயலாத காரியம். 3 செய்திகளை நாம் பார்த்தோம். இன்னும் எத்தனையோ உண்டு. அவள் உருவமுடையவள், அருவமாய் இருப்பவள் என்று நூல்கள் கூறுகின்றன. அதிலும் முரண்பாடு இருக்கிறது. அவள் எல்லாவற்றையும் பேசுகிறாள். பேச்சை கடந்த தனி மோன நிலை அவள் இல்லை என்று கூறுவதும் உண்டு. இப்படி உள்ள பல இயல்புகள் நம்முடைய அறிவு ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. அவற்றை தேடி நாடி ஆராய்ந்து தெரியலாம் என்று நாம் விரும்பினால் அது நம்மால் ஆகாத காரியம். அது நம் சக்திக்கு அப்பாற்பட்டது, மிகையான செயல், செய்ய வேண்டத்தகாதது என்ற பொருள்பட இங்கு பாடலின் இறுதி வரியை மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே என்று கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இந்த பாடலின் முதலில் இது வேடிக்கையாக இருக்கிறது என்று தொடங்கிய அபிராயப்பட்டர் இறுதியில் அடேயப்பா, இவற்றையெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருப்பது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, அந்த ஆராய்ச்சி அதிக பிரசங்கித்தனம், மிகையானது என்று கூறி இந்த பாடலை முடிக்கிறார். இங்கனம் அம்பிகையின் இயல்புகள் அறிவு ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை என்பதை கருவாக வைத்து அபிராயப்பட்டர் அருளை செய்த இந்த பாடலானது தமிழ் இலக்கண அந்தாதி செய்யுளாக நடையில் இலக்கணமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை நாமும் அபிராயம் பெற்ற சொன்ன இலக்கண நடையிலேயே சோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக நடிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.